கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாதாக என்கிற வாழ்த்துதலோடு இந்த மாநாட்டிலே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்த நம்முடைய தேவனுக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் நாம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். சகோதர சகோதரர்களே, அவருடைய சத்தியத்தை தியானிப்பதற்கும் அவருடைய தெய்வீக திட்டங்களை நாம் பகிர்ந்து கொள்வதற்கும் நம்மை ஒரு பொருட்டாக எண்ணி தேவன் இடத்தில் நம்ம கூட்டிச் சேர்த்ததுக்காக முதலாவது நாம் தேவனுக்கும் கர்த்தராக இயேசு நன்றிகளை செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அது மட்டுமல்ல சகோதர சகோதரர், நமக்கு தேவன் கொடுத்த காலங்கள் கூட ஒரு நிறைவை நோக்கி போய்கொண்டிருக்கனால நம்ம ஆவிக்குரிய ஓட்டம் கூட ரொம்ப ஸ்பீடா ஓட வேண்டிய ஒரு காலத்திலே நம்ம இருக்கிறோம் கூட இந்த நாளில் பார்க்கிறோம். சகோதர சகோதரர், இந்த நாளில் இப்பொழுது நம்ம பார்க்கிற சப்ஜெக்டுடைய தலைப்பு சகோதரர் சொன்னது போல உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன். அந்த தலைப்பில் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர். பொதுவாகவே ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி யாரை நம்ம சொல்லுவோங்க? ஊழியக்காரன் சொல்லி நம்ம யார சொல்லுவோம்? ஊழியம் செய்யறவங்கள இல்லைங்களா? ஊழியம் செய்யறவங்க தான் ஊழியக்காரர்கள். அன்பந்த சகோதர சகோதரர், பெயர் சபை கிறிஸ்துவ மண்டலத்தில் பாத்தீங்கன்னா ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி குரூப் இருப்பாங்க, ஒரு பிரிவு இருப்பாங்க, அவங்க வந்து ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனா உண்மை சத்தியத்திலுக்கு அழைக்கப்பட்ட நாம் எப்படி இப்ப இருக்கிறோங்க? நாம் எல்லோருமே ஊழியக்காரர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சகோதர சொல்ல, நாம ஏதோ ஒரு பிரிவு ஊழியக்காரர்கள் அல்ல. உடன்படிக்கை செய்த ஒவ்வொரு சகோதர சகோதரி தலைமையில விழுந்த கடமையா இருக்குது இல்லைங்களா? நாம் தேவனுக்கு ஊழியம் செய்து ஆக வேண்டும் என்பது நம் தலைமையில் விழுந்த கடமையா இருக்கிறத நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான், ஆனா அதுல உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் யார், அதுதான் முக்கியங்க. உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரன் யார், அவரு கண்டுபிடிக்கணும். ஒரு நிறுவனம் எடுத்துட்டோம்னா அந்த நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா அநேக ஊழியக்காரர்கள் பணி செய்வாங்க. எல்லாரும் ஊழியக்காரர்கள் தான், எல்லாரும் வேலை செய்வாங்க தான், ஆனா அதுல பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்காக உண்மையான ஊழியக்காரர்கள் இருப்பாங்க. உத்தமும் உண்மையுமான ஊழியக்காரர்கள் நிறுவனத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அந்த ஊழியக்காரர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா எண்ணி சொல்ற மாதிரி இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அந்த நிறுவனத்தினுடைய அந்த முதலாளி, அந்த எஜமானை அந்த நிர்வாகத்திடம் கேட்டா இந்த நிறுவனத்தில் சரியான ஒரு ரைட் பர்சன் யாருன்னு கேட்டா அவங்க பெயர்களை சொல்லுவாங்க, ஈஸியா சொல்ல முடியும். ஏன்னா எண்ணி சொல்ற மாதிரிதான் அவர்கள் இருப்பார்கள் அப்படி சொல்லி பார்க்கிறோம். அதுபோலதான் சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பார்வையில கூட உலகத்தில் கோடா கோடி ஜனங்கள் இருந்தாலும் கூட அதுல அழைப்பு கொடுத்து அநேக ஜனங்களை ஊழியக்காரர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் கூட சகோதர சொல்ல, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரன் எண்ணி சொல்லும் அளவுக்கு ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. 144,000 இல்லைங்களா? அவங்க தான் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரர்கள். மற்ற அழைக்கப்பட்ட அனைத்து ஊழியக்காரர்கள் இருக்கலாம், திரளான ஊழியக்காரர்களாக இருக்கலாம், ஆனா சகோதர சொல்ல உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரர்கள் தேவனுடைய வேலை செய்யற அந்த ஊழியத்தில் எண்ணி அவர் பெயர்களை சொல்லும் அளவுக்கு குறிப்பிடப்படுறாங்க அப்படி சொல்லி பார்க்கிறோம். உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் அப்படி சொல்றாரு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அப்படி போல சகோதர சொல்ல, அந்த உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் யார்? நம்ம தான் தேவன் பாத்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா அந்த உண்மையும் உத்தமமான ஊழியக்காரன் ஒரு ஸ்டேஜில் இருப்பாரு, மற்ற ஊழியக்காரன் ஒரு இடத்துல இருப்பாங்க, இன்னொரு ஊழியக்காரன் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஊழியத்துக்கு இடைஞ்சலா இருப்பாங்க. அவங்களும் ஊழியக்காரர்கள் தான், ஆனா முன்னாடி ஒரு இன்சியல் போடணுங்க. என்ன போடணுங்க? அட்டூழியக்காரர்கள் இல்லைங்களா? அட்டூழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். சகோதர சொல்ல மூன்று பிரிவு ஆகுதுங்க. அது போல தேவனுடைய சத்தியத்தில் கூட பாத்தீங்கன்னா சபை, திரள் கூட்டம், இரண்டாம் மரணம், மூன்று நிலை இருக்குதுங்க. மூன்று பிரிவுல அந்த ஊழியக்காரர்கள் பங்கெடுக்கிறத அவர்கள விரும்பி தேர்ந்தெடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சொல்ல நமக்கு அதுக்கு வேண்டாம். நம்முடைய தேவை என்னன்னா உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அவரை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்றாரு பாருங்க. அதுக்கு ஆதார வசனம் மத்தேயு 25:21 வாசிங்க.
அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான்.
நல்லது உத்தமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் உன்னை அதிபதியாய் வைப்பேன், அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி அப்படின்னு சொல்லப்படுது. அன்பாந்த சௌர சொல்ல அப்ப நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த உன் அநேகத்துல அதிபதியா வச்சிருக்கிற நீ எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி அப்படின்னு சொன்ன சகோதர சொல்ல அப்ப எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிக்கிற அந்த ஊழியக்காரன் உண்மையும் உத்தமமா இருக்கும்போதுதான் அதுல பிரவேசிக்க முடியுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல நம்ம எல்லாருமே எஜமானுடைய சந்தோஷத்துல பிரவேசிக்கணும்னு சொல்லி மிகுந்த ஆவலா இருக்கிறோம் இல்லீங்களா. அது சம்பந்தமா நம்ம காலக்கணக்கு கூட போட்டு பாக்குறோம். சபை நிறைவு எப்பொழுது அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கெல்லாம் போட்டு நம்ம பாக்குறோம். நம்ம உள்ள வந்து எவ்வளவு சீக்கிரம் முடிய போதா அப்படின்னு சொல்லி ரொம்ப உற்சாகமா ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா நம்ம அந்த சபைய அடையணும், சபை நிலை அடையணுன்ற எண்ணத்துலதான் நம்ம அந்த மாதிரி ஒரு உற்சாகத்தை நம்ம வெளிப்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் எல்லாரும் ஊழிக்காரர்கள் தான், ஆனா நாம் அழைக்கப்பட்ட அழைப்பு உண்மையும் உத்தமுள்ள ஊழிக்காரர்கள் அழைக்கப்பட்டிருக்கணும். அதுக்கு நம்ம தகுதியா இருக்கிறோமா? அதுதான் சகோதர சோதர நாம இங்க எதிர்பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதை குறிச்சு உத்தமர்கள் அப்படின்னு சொல்லி உத்தமன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல போய் பார்த்தா சகோதர சோல பேஜ் நம்பர் 555 எப்படி சொல்லப்படுதுன்னா அப்ரூவ்ட் அன் டு காட், அதாவது தேவனால் அங்கீகரிக்கப்பட. இவர்கள் வந்து மற்றவர் என்ன நினைப்பார்கள் என்று பாராமல் தேவன் என்ன நினைப்பார் என்று பார்க்கும் ஜனங்களா இருப்பாங்க சகோதர சோதர. மற்றவர்களை பத்தியும் கவனிக்க மாட்டாங்க. தேவன் அழைத்த தேவன் அவர் நம்ம என்ன நினைப்பார், நம்ம என்ன செய்த அழைப்ப பெற்றுக்கொண்ட அழைப்ப நம்ம சரியா செய்யறோமான்றதுதான் அவருடைய நினைவா இருக்கும். அன்பாந்த சகோதர சொல்ல உலகத்தில் கூட பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் வேலை செய்யற அந்த நபர் எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் மற்ற ஊழியர்களோட அவர் இணங்கி போக மாட்டாங்க. அந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த மேல் அதிகாரிகள், அந்த எஜமான்கள், அவங்களுக்கு சாதகமா அவங்க என்ன பொறுப்பு நமக்கு கொடுத்தாங்களோ, என்ன வேலை நமக்கு நியமிக்கப்பட்டிருக்குதோ அந்த வேலையை செய்து அவருடைய நல் மனசாட்சி பெறதுக்கு முயற்சி எடுப்பார்கள். அன்பாந்த சகோதர சொல்ல அது போலதான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கூட எப்படி இருக்குன்னா தேவனுடைய அங்கீகாரம் பெறதுக்கு நம்ம வந்து தகுதியா இருக்கணும். அன்பாந்த சகோதர சொல்ல அதாவது எப்படி அங்கீகாரம்னா சகோதர சொல்ல இவருகிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா அவர் செய்வாரு அப்படின்ற ஒரு அங்கீகாரம் நமக்கு இருக்குங்க. இன்னும் பார்க்க போனா சகோதர சொல்ல எப்படி சொல்லனா உலகத்துல பாத்தீங்கன்னா தேவன் அநேக உதாரணங்களை வச்சிருக்கிறார். பரலோகத்துல கூட இருக்கலாம், அநேக உதாரணங்கள் இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு தேவன் சில சத்தியங்களை கற்றுக் கொடுப்பது என்றால் எப்படி கற்றுக் கொடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை நடைமுறையில் இருக்கிற சில விஷயங்களை வச்சுதான் நமக்கு சத்தியத்தை கத்துற. அப்படி இருக்கும்போது ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லும்போது இந்த உலகத்துல ஊழியக்காரர்கள் அவர்களுக்கு வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களே ஆதாரமா வச்சு நம்மளை வழிநடத்துறத நம்ம பாக்குறோம். அன்பாந்த சகோதர சொல்ல அப்படி இருக்கும்போது அந்த ஊழியக்காரர்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யற ஊழியக்காரர்கள் எவ்வாறு இருப்பார்கள் சொல்லி நம்ம பார்க்கும்போது அதுல உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களை நாம் அடையாளம் கண்டு கொள்ளும் போது அவருடைய வாழ்க்கை கூட நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்குது. அன்பாந்த சகோதர சொல்ல உலகத்துல வந்து அழிந்து போகிற இந்த வாழ்க்கைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு பெரிய அழைப்புல அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஒவ்வொருவரும் அழைக்கப்படும் போது இவர் எனக்காக உண்மையிலும் உத்தமுள்ள ஊழிக்கான வேலை செய்வார்னு அழைக்கப்பட்டிருந்தோம் சகோதர சொல்ல. ஆனா அது நம்ம சரியா செஞ்சுட்டு இருக்கிறோமான்றது கூட நம்ம தேவனுடைய அங்கீகரிப்பு நம்ம கிடைச்சிருக்கான்னு சொல்லி பார்க்கணும் அன்பாந்த சகோதர சொல்ல. அது மட்டுமல்ல, இவர்களுடைய சித்தம் எப்படின்னு பாத்தீங்கன்னா மத்தேயு 6:33 வாசி.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
தன்னுடைய சுயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவர் என்ன வேலை நியமிக்கப்பட்டாரோ அது பிரகாரம் அவருடைய மாஸ்டர் சொன்னது போல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். இதுக்கு அவர்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஓடுறத நம்ம பார்ப்போம் அன்பாந்த சவர சொல்ல. அது மட்டுமல்ல, தேவ சித்தம் நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளே முதன்மையான கட்டளையா எண்ணுவார்கள். அநேக கட்டளைகள் நமக்கு இருக்குது, அநேக கடமைகள் இந்த உலகத்தில் நமக்கு இருக்குது சகோதர சொல்ல. இதுல பாத்தீங்கன்னா தேவ சித்தம் நிறைவேற்றுவதே நம்முடைய உயர்ந்த கட்டளையா அந்த உத்தம உண்மையுள்ள ஊழிக்காரர்களுடைய நினைவு இருக்கும் அன்பாந்த சகோதர சொல்ல. அது மட்டுமல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளிலும் கூட சகோதர சொல்ல இந்த தேவனுடைய சித்தம் செய்யறது மகிழ்ச்சியா செய்வாங்க, சந்தோஷமா செய்வாங்க. கர்த்தருக்குள் களி கூறுங்கள் வசனம் இருக்கு இல்லைங்களா, அது போல ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா முனவிட்டோ முறுமுறுத்துக்கிட்டோ. இந்த சத்தியத்துல சில பாடுகள் நான் பட்டுதான் ஆகணும், சில அவமானங்கள் தாங்கிதான் ஆகணும், இப்படியெல்லாம் கூட விளம்பரம் பண்ணிக்காத சகோதர சோல. கர்த்தருடைய அடிச்சோட மிகவும் சந்தோஷமா வழி நடத்துற ஊழிக்காரில் அவங்க காணப்படுவார்கள் அன்பாந்த சகோதர சோல. அது மட்டுமல்ல, அவருடைய சித்தம் அறிந்து அவருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எல்லா விஷயங்களும் பின்னாடி வைப்பாங்க, முதலாவது தேவனுடைய சித்தம் கண்டுபிடிச்சு அதற்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க செய்யற வேலை கூட எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கடமைக்கு செய்ய மாட்டாங்க, ஏனோ தானோ செய்ய மாட்டாங்க. அவர் ஒரு ஊழிக்காரன், உண்மையான ஊழிக்காரன் பாத்தீங்கன்னா ஆபீஸ் டைம் முடிஞ்சு கூட அவர் அந்த ஒர்க் கொடுத்த வேலையை பினிஷ் பண்ணாது போக மாட்டாங்க. எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃபைல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டர்ல ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போவாரு. இன்னும் சொந்த வீடு மாதிரி இருப்பாருங்க, இன்னும் இவருக்கு தான் இந்த கம்பெனியை எழுதி வச்ச மாதிரி இருப்பாருங்க சகோதர சோர்ல. அவர் யாரும் அவர் இயக்கவே வேண்டியது இல்லைங்க, அவர்த்த சுயமாவே அந்த இன்ட்ரெஸ்ட்ல செய்வாரு அன்பாந்த சகோதர சோர்ல. அது போல இந்த ஊழிக்காரர்கள் வந்து ஊழியம் செய்யறது கூட எப்படி இருக்குன்னா நேர்த்தியா செய்வாங்க. அந்த வேலை எப்படி இருக்குன்னா, உதாரணத்து சொல்ல போனா இப்ப நாம வந்து 52 வகுப்புகள் மூலமா 6 அடிப்படை சத்தியத்தில் உள்ள வந்திருக்கிறோம். இவங்களுக்கு உங்களுக்கு அறிவித்தவர்கள் ஒரு எடுத்தோடனே உங்களுக்கு திரித்துவம் நரகம் ஆத்துமா கேட்டா கேளு கேக்கட்டிப்போ அப்படின்னு சொல்லி அறிவிச்சா எப்படி இருக்குங்க? நானும் ஊழிய சேரன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அறிவிச்சா நீங்க சத்தியத்தில் கேட்டு வந்திருக்க முடியுமா? எவ்வளவு நேர்த்தியா அழகா வேதத்தை முறைப்படி கற்பது எப்படி, அதுல இருந்து ஆரம்பிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நமக்கு சத்தியத்தை போதிச்சாங்க இல்லைங்களா? அப்படி கொடுக்கும் போதுதான் சோர சொல்ல, அந்த உத்தம உண்மையுள்ள ஊழிக்கார்கள் தேவன் கொடுத்த அந்த வேலையை சரியா செய்து முடிப்பாங்க, அது நேர்த்தியா செய்வாங்க, ஒழுங்கும் கிரமமா செய்வாங்க அன்பாந்த சோர சொல்ல. இதெல்லாம் நம்ம எதுக்கு நம்ம பாக்கறோம்னா, நாம் இது வந்து ஆவிக்குரிய மாநாடு மட்டுமல்ல அன்பாந்த சோர சொல்ல, ஊழிக்காரருடைய மாநாடுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொருவரும் ஊழிக்கார சகோதர சகோதரர், ஒவ்வொருவரும் தேவனுடைய வேலை செய்ய அழைக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஊழியக்காரர்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும். அப்படி இருக்கும்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை சத்தியம், தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய சத்தியமா இது இருக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். அப்ப தேவனுடைய வேலையை நம்ம செய்யும் போது நல்ல விரும்பி இன்ட்ரெஸ்டா செய்யணுங்க, அதை நேர்த்தியா அழகா செய்யணுங்க. கடமைக்கு செய்தா செய்யவே வேண்டாம். நம்ம சொந்த விஷயத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா செய்வோம், நம்ம சொந்த விஷயத்த வந்து அப்படி என்னாச்சும் தப்பு பண்ணிட்டு அது கெட்டு போயிருமோன்னு பயந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா அது ரொம்ப நேர்த்தியா பொறுமையா அழகா எடுத்து செய்யறோம். அது போல சகோதர சோர்ல இவருடைய கிரியை கூட வெளிப்படும் அப்படி சொல்லி பாக்குறோம். இவர்களை குறித்து ரீப்ரின்ஸ்ல சொல்லும் போது சகோதர சோர்ல இவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, இவர்கள் எங்கேஜா இருப்பாங்க. ஒரு எங்கேஜ் அப்படின்னா எப்படி, எங்கேஜ் என்ன சொல்லாங்க தமிழ்ல சொல்லுங்க. பணி செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி சொல்லாங்களா, முழுமையான ஈடுபாடு. அதாவது இந்த சகோதர சகோதரி எப்படி இருப்பாங்கன்னா தேவனுடைய வேலையில எப்பயுமே எங்கேஜாவே இருப்பாங்க, முழுமையான ஈடுபாடு இருந்துட்டே இருப்பாங்க. எப்படி முழுமையான ஈடுபாடு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோதர சொல்ல, மனதளவுல தேவனோட தொடர்பு இருந்துட்டே இருக்குங்க. கிரியில மட்டுமில்ல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மனதளவுல மைண்ட்ல தேவனோட உறவாடிட்டு இருப்பாங்க. அனுதினமும் அவங்க எப்பயுமே என்கேஜாவே இருப்பாங்க, தொடர்பு வச்சுட்டே இருப்பாங்க. அன்பார்ந்த சகோதர சொல்ல, இதெல்லாம் இவருடைய குணலட்சணம். இன்னைக்கு நம்ம ஆராய்ச்சி பார்க்கலாம், நம்ம மனதில் எப்ப மாதிரி எங்கேஜா இருக்கிறோமா, தேவனுடைய சிந்தனை நமக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தையில தரிச்சிருக்கிறோமா, நம்ம அதை கூட நம்ம பார்க்கணும். அன்பார்ந்த சகோதர சொல்ல, அது மட்டுமல்ல இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டதும் சொல்றோம். எப்படி பிரித்தெடுக்கப்பட்டவர்கள்னா, இது மனதளவிலையும் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலக காரியத்தில் செயல் கிரியில மட்டுமில்ல அன்பார்ந்த சகோதர சொல்ல, நேற்று வரைக்கும் நான் பாவம் செஞ்சேன், இப்ப பாவத்தை விட்டுட்டுன்னு சொல்றதுக்கு கிரியில மட்டும் இல்ல அன்பார்ந்த சகோதர சொல்ல, சிந்தனையிலும் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் இவங்க. உலக சிந்தனை அதுலேருந்து பிரிந்து இது தேவ சிந்தனைக்கு மாறின ஒரு கூட்டமா இருப்பாங்க அன்பார்ந்த சகோதர சொல்ல. இதெல்லாம் உண்மை உத்தமுள்ள ஊழிக்காரனுடைய குணலட்சணம், கேரக்டர். கர்த்தரா இயேசு கிறிஸ்து அதுக்கு முன் உதாரணமா நம்ம வைக்கலாம், அப்போஸ்தலர்கள் முன் உதாரணமா வைக்கலாம் அன்பார்ந்த சகோதர சொல்ல. அது மட்டுமில்ல இவர்கள் எப்படி இருப்பான்னா, தேவனுடைய அங்கீகரிப்பை பெற்றதுனால தேவன்ட்டு அதிகப்படியான ஞானத்தை பரத்திலிருந்து பெற்றுக்கொள்வார், பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து அதிக ஞானத்தை பெற்றுக் கொள்வார்கள் சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபு 3:17 வசனம் வாசி.
பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கம் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது.
இந்த ஞானம் எங்கிருந்து வருதுன்னா, பரலோகத்திலிருந்து வர ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் அப்படி சொல்லி பாக்குறோம். அது மட்டும் இல்ல சகோதர சோர்ல, இந்த ஊழிக்காரர்கள் வந்து தன்னுடைய ப்ரமோஷன், தன்னுடைய எதிர்காலம், தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கை தரம் இதெல்லாம் இவருக்கு உயருதுன்னு நல்லா தெரியும். அந்த நிறுவனத்துல நல்லா வேலை செஞ்சாங்கன்னா அதோட நிக்க மாட்டாங்க. இவர்கள் வேலை தரத்தினால மற்றவர்களுக்கு பிரயோஜனம் வரும்னு சொல்லிட்டு உழைப்பாங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய எண்ணத்தோட இவங்க அந்த வேலையை செய்வாங்க. அந்த மாதிரி சுத்த மனசுல அவர்கள் இருக்கணும் அப்படி சொல்லி பாக்குறோம் சவர சொல்ல. அப்ப உண்மை உத்தமுள்ள ஊழிக்காருக்கு இது கண்டிப்பா, தனக்கு தனக்கு தனக்குன்னு இல்லாம மற்றவருடைய நிலநிற்கிறது கூட நாம் என்ற எண்ணத்தோட அந்த வேலையை செய்யணும் அப்படி சொல்லி பாக்குறோம். இந்த மாதிரி சகோதர சொல்ல, அப்ப உத்தம உண்மை உள்ள ஊழிக்காரர்களுக்கும் மற்ற ஊழிக்காரருக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மற்ற ஊழிக்காரர்கள் அவள் என்ன பண்ணுவாங்கன்னா, உலக கல்விக்கு உலக வேலைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், உலக கல்விக்கு உலக வேலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. எதற்காக அழைக்கப்பட்டமோ அந்த வேலையை அவங்க வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள் அப்படின்னு பாக்குறோம் அன்பார்ந்த சோர சொல்ல. அது மட்டுமல்ல இவர்கள் மனுஷனை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க, தேவனை திருப்திப்படுத்துன்னு தான் முக்கியன்றது அந்த எண்ணத்துல இருக்காது. என்ன பண்ணுவோம்னா, மனுஷனை திருப்திப்படுத்த முயற்சி பண்ணும் போதுதான் சகோதர சொல்ல இந்த தோல்வி ஏற்படுகிறது. இந்த அந்த கேட்டகரியிலிருந்து நாம் விலகி போறது நம்ம காரணமா இருக்கிறோம் அன்பார்ந்த சகோதர சொல்ல. அது மட்டுமல்ல வருமானத்தை எதிர்பார்ப்பார்கள், கனத்தை எதிர்பார்ப்பார்கள், மனிதிலிருந்து வருகிற சில உதவிகளை எதிர்பார்ப்பாங்க. இந்த மாதிரி சகோதர சொல்ல, சில விஷயங்கள் வந்து அவர்கள் தேவனத்தை விட்டு தேவனிடத்திற்கு பிரித்து கொண்டு போய்விடும் அப்படி சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது அப்போ உத்தமுள்ள ஊழிக்காரனுடைய கேட்டகரி, அப்படி உத்தமுள்ள ஊழிக்காரனுடைய அந்த மனநிலை, அவனுடைய குணலட்சணம் இப்படி இருக்குதுன்னா, உண்மையுள்ள ஊழிக்காரன் எப்படி இருப்பான், உண்மையுள்ள ஊழிக்காரன் யார், அவர் எப்படி இருப்பார்னு சொல்லி பாத்தீங்கன்னா சகோதர சொல்ல, நம்பிக்கைக்குரியவர், உண்மையுள்ள ஊழிக்காரர் நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி சொல்லலாம்னா, இப்ப தேவன் எடுத்துக்கலாங்க, தேவன் வந்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவாரா நிறைவேற்ற மாட்டாரா சந்தேகம் இருக்கா, கண்டிப்பா நிறைவேற்றுவார் இல்லீங்களா. அவர் கண்டிப்பா தேவன் மேல என்ன நம்பிக்கையில ஜனங்கள் இருக்க முடியுமா, தேவன் அறிந்த ஜனங்கள் கண்டிப்பா, தேவன் அறியாத ஜனங்களுக்கு அது அவங்களை வந்து நம்ம நினைக்க வேண்டியது இல்லைங்க. அவங்க அறிஞ்சு கொள்ளும் போது அவங்க கண்டிப்பா தேவனை தெரிந்து கொள்வார்கள். தேவனை அறிந்த ஜனங்களுக்கு நல்லா தெரியும் தேவன் எவ்வளவு நம்பிக்கையுரியவர் என்பது தெரியும். காலையில விடிஞ்சால் பகல் சூரியன் வரும், இரவு நைட் ஆனா சூரியன் மறைஞ்சிரும், இதெல்லாம் வந்து காலகாலத்தில் தானா நடக்குன்றது அவர் சொன்ன மாதிரி நடக்குது இல்லைங்களா. இதெல்லாம் ஒரு நம்பிக்கை, அவர் மேல வைக்கிற நம் நம்பிக்கை அப்படி சொல்லி பாக்குறோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரு கூட பாத்தீங்கன்னா, தேவன் வந்து அவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒப்படைக்கிறார்னா கண்டிப்பா இவர் செஞ்சு முடிப்பார்ன்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் சகோதர சொல்லு உண்மை உள்ள ஊழியக்காரன், இவர் உண்மையுள்ள ஊழியக்காரன், இவர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம்னா கண்டிப்பா செய்து முடிப்பாரு, நிறைவேற்றியே ஆவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆணித்தரமா சொல்லக்கூடிய அந்த ஊழியக்காரர்கள் தான் உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி பாக்குற அன்பாந்த சவர சொல்ல. அப்ப பாருங்க, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டுமல்ல, நம்மளை நம்பி அவர் வேலையை கொடுக்கக்கூடிய அந்த மனநிலை நம்ம அவருக்கு இருக்கிற அளவுக்கு நம்மளை நடக்க இருக்கணும். சகோதர சொல்ல, இந்த மாதிரி இருக்கும்போது அவருதான் சொல்லப்படுது, கொஞ்சத்தில உண்மையா இருந்தா உன்னை அநேகத்தில அதிபதியா வைக்கிறேன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி சகோதர சொல்ல, இந்த மாதிரி இல்லாம அநேகர் என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பலவீனத்தினால இரண்டு எஜமானுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு எஜமானுக்கு உத்தமும் உண்மையுமா இருக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க. ரெண்டு எஜமான் போது சகோதர சொல்ல என்னன்னா, நீதிக்கும் பாவத்திற்கும், தேவனுக்கும் சாத்தானுக்கும் இல்லீங்களா. இந்த மாதிரி சகோதர சொல்ல ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்யும் போது கண்டிப்பா அவர்கள் ஒரு விஷயம் ஒருத்தர் விஷயத்துல ஜெயிப்பாரு, இன்னொரு விஷயத்துல தோத்து போவார், அதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அப்ப ரெண்டு எஜமானுக்கு ஒரு வேலை செய்ய முடியாது, கண்டிப்பா ஒருத்தர் விஷயத்துல ஜெயிப்பாரு ஒரு விஷயத்துல தோப்பாரு. இது வந்து வாழ்வா சாவான்ற ஒரு போராட்டமா இருக்குது. அன்பாந்த சகோதர சொல்ல, இந்த ரெண்டு பேர்த்தையுமே திருப்தி பண்ண முடியாதுன்னு சொல்லி பாக்குறோம். யாக்கோபு 1 அதிகாரம் 1 வசனம் பின்னாடி வாசிக்கலாம். அப்படி இருக்கும்போது சகோதர சொல்ல, அவர் தேவனுடைய ஆவி அவருடைய ஆவியை பெற்ற ஜனங்களா இருப்பாங்க. அவருடைய ஆவியின் மூலம் அவர் தேவனுடைய போதனை, அவருடைய போதனை அன்பு என்னும் வார்த்தையின் அடையாளமா கருதப்படுது. அந்த அடையாளத்தை மையமா வச்சிருப்பாங்க உண்மை உள்ள ஜனங்கள். ஆனா இரண்டாவது எஜமானுக்கு ஊழிக்கானா இருக்கும்போது அவனுடைய மார்க்கமும் சுயநலம் பொருளாசை பேராசை இதை அடையாளமா மையப்படுத்துறதுனால அதன் குணலட்சணமும் அவங்களுக்குள்ள காணப்படும். அன்பாந்த சகோதர சொல்ல, இந்த மாதிரி மனுஷரால உண்டாகிற சில மகிமை சில ஆதாயத்தை கூட அவங்க தேட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மனுஷருக்கு ஒரு மகிமை, மனுஷருமே ஒரு மகிமை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் சொல்லி பாக்குறோம். யோவான் 5:44
தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்?
தேவனால் வருகிற, திரும்ப
தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல்,
தேவனால் மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல்
ஒருவரால் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்?
ஒருவரால் ஒருவர் வர மகிமையை ஏற்றுக்கிற நீங்க எப்படி விசுவாசிப்பீன்னு சொல்லப்படுது. அன்பாந்த சோர சொல்ல, அப்படி இருக்கும்போது அப்ப மனுஷர்கிட்ட ஒரு முதன்மையா ஒரு மகிமையை தேட ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன சொல்றாருன்னா, மத்தேயு 20:25-26
உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார்.
அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவே இதுக்கு முன் உதாரணம் வைக்கலாம். அவர் ஒருவரை ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியர் செய்ய வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது சோறு சொல்ல, அவர் யாருடைய மகிமையும் எதிர்பார்க்கல. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அப்படின்னும் போது விரும்புற ஜனங்கள் மட்டும் இதை ஏற்றுக்கொள்வார்கள், விரும்பாத ஜனங்கள் தான் சகோதர சொல்ல மனிதருடைய மகிமையை தேடுவார்கள் அப்படி சொல்லி பாக்குறோம். ஏன்னா நாம் என்னைக்கு உடன்படிக்கை சேருமோ அப்பவே சகோதர சொல்ல நமக்கு நீதியின் குணலட்சணம் நமக்குள் தரிப்பிக்கப்படுறத நாம் பாக்குறோம். நமக்கு ஒரு ஒரு ஆடையா கொடுக்கப்படுது, நீதியின் வஸ்திரம் கொடுக்கப்படுது அப்படி சொல்லி பாக்குறோம். எப்படி ஒரு நிறுவனத்துல வேலை செய்யும் தொழிலாளருக்கு ஒரு 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 யூனிஃபார்ம் கொடுக்கப்படுதுங்க, அந்த நிறுவனத்தில் சேர்ந்தவொடனே ஒரு யூனிஃபார்ம் கொடுக்கப்படுது, ஒரு சீருடை கொடுக்கப்படுது. அது போல சகோதர சொல்ல, தேவனுடைய ஊழியம் செய்யற ஊழிக்காரர்களுக்கு அவங்க உள்ள என்றாரப்பே ஒரு நீதியின் வஸ்திரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அன்பாந்த சகோதர சொல்ல, அந்த நீதியின் வஸ்திரம் அந்த கண்டிப்பா அந்த அணிஞ்சிருக்கணும். அந்த வேலை செய்யற அவங்க அந்த நீதியின் வஸ்திரத்தை அணிஞ்சிருக்கணும். அந்த நீதியின் வஸ்திரம் அணிஞ்சுதான் அவங்க அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுலயும் பாத்தீங்கன்னா கடினமான வேலை செய்யற தொழிற்சாலைகள், இன்னும் மிலிட்ரி ராணுவ இது காவல்துறை, இன்னும் அநேக வேலைகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி சில யூனிஃபார்ம்லாம் இருக்குது இல்லீங்களா. அவ அந்த மாதிரி யூனிஃபார்ம் சவர சொல்ல கொடுக்கப்படுதுன்னு போது அது என்னன்னா அந்த வேலைக்கு தகுந்த யூனிஃபார்ம். நமக்கு கூட சகோதர சொல்ல நம்ம என்ன மாதிரி ஒரு வேலை செய்யறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 2 தீமோத்தேயு 2:3
நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி.
நீயும் கிறிஸ்து இயேசுவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லப்படுது. அன்பந்த சகோதர சொல்ல கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஒரு போர் சேவகனை போல் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நமக்கு போட்டுக்கொள்ள வேண்டிய டிரெஸ் கூட எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சர்வாயுத வர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை மேற்கொள்ளக்கூடிய அந்த சர்வாயுத வர்க்கம் நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த சர்வாயுத வர்க்கம் சொல்லும் போது எபேசியர் 6:14-17 வாசிங்க.
சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
இதெல்லாம் சகோதர சோர்ல இந்த உண்மையும் உத்தமல்ல ஊழிக்காரன் அணிஞ்சே இருக்கணும். இந்த டிரெஸ் எப்படி ஒரு அந்த பாதுகாப்பு அந்த உடை அணிஞ்சிட்டு அந்த வேலையை செய்யும் போது துணிச்சலா தைரியமா சிறப்பா செய்ய முடியுமோ, அது போல இந்த ஒரு யூனிஃபார்ம் தரிச்சிருக்கும் போது தேவனுடைய வேலையை நம்ம சரியா செஞ்சு முடிக்க முடியும், அது நேர்த்தியாவும் செஞ்சு முடிக்க முடியும். அன்பாந்த சகோதர சோர்ல அப்படி இருக்கும் போது வாசிங்க,
நீதி என்னும் மார்க்கவசை தரித்தவர்களாயும்.
சத்தியம் என்னும் கச்சை இடுப்புல கண்டிப்பா இருக்கணும் சார். நீதியின் வஸ்திரம் கலந்து விழுகாத இருக்கிறதுக்கு சத்தியம் என்னும் கச்சை நம்ம கட்டிருக்கணும், பெல்ட் போல கட்டிருக்கணும்.
நீதி என்னும் மார்க்கவசம்
நெஞ்சில், அந்த நீதி என்னும் மார்க்கவசம்.
சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடித்தவர்களாயும். பொல்லாங்கனியையும் அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள்.
இதெல்லாம் சகோதர சொல்ல சர்வாயுத வர்க்கம், இந்த சர்வாயுத வர்க்கம் அணியாமல் உண்மையும் உத்தமுள்ள ஊழியர்கள் ஜெயிக்கவே முடியாது, வேலையை செய்ய முடியாது. கண்டிப்பா பாருங்க, ஒரு நிறுவனத்துல வந்து சில நபர்கள் வந்து அந்த மூக்குக்கெல்லாம் அந்த பொல்யூஷன் தாக்காதவங்க போட்டுவாங்க. அந்த கம்பெனி என்னென்ன போட்டு சொல்லிதான் அதெல்லாம் மாட்டிக்குவாங்க. மாட்டிக்கிட்டு அவங்க வேலை செய்வாங்க, அவங்க ஹெல்த் நல்லா இருக்குங்க. ஆனா சில நபர்கள் வந்து வெக்கப்பட்டுட்டு அதெல்லாம் மாட்ட மாட்டாங்க. ஹெல்மெட் தேவையில்ல, மூக்குக்கெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எஞ்சிருவாங்க. தூக்கி எஞ்சிட்டு வேலை செய்வாங்க. ஆனா சீக்கிரம் அவங்க அந்த வேலையை விட்டு நிக்க வேண்டிய சூழல் வரும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆவாங்க, அவங்க உடல்நிலை பாதிக்கப்படும். அன்பாந்த சோர சொல்ல அது போல அந்த உண்மையுள்ள ஊழிக்கான என்ன பண்ணுவாருன்னா, சொன்ன மாதிரி அந்த நிறுவனம் தனக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கதோ அதை நேர்த்திய செய்வார் சகோதர சொல்ல. அது போல இந்த சர்வோத வர்க்கத்தை நாம் அணிந்தவர்களா இருக்கணும். சர்வோத வர்க்கம் இல்லாமல் இங்க இருக்கிற ஒரு ஊழிக்காரும் வேலை செய்ய முடியாது, வேலை செய்யும் கூடாது சகோதர சகோதரர்ல. அப்படி இருக்கும்போது அந்த சர்வோத வர்க்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. அந்த சர்வோத வர்க்கம் அணிந்து நம்ம வேலை செய்யும் போதுதான் நாம வந்து அந்த ஊழியத்துல ஜெயம் பெற முடியும். அந்த எஜமானுக்கு உண்மையும் உத்தமுள்ள ஒரு ஊழிக்கானா நம்ம இருக்க முடியும். அன்பாந்த சகோதர சொல்ல ஒருவேளை அந்த வேலையை செய்யாததும்னா கண்டிப்பா நம்ம அந்த ஒரு கேட்டகரியில நம்ம இல்லைன்னு சொல்லி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், காலங்களை கணக்கு போட்டு பாக்குறோம், சபை நிறைவை நம்ம ஆவலோடு எதிர்பார்க்கிறோம் சகோதர சகோதரியில. அதுக்கு முன்னாடி ஒண்ணு வைக்கணும், நம்ம என்ன வைக்கணும்னா நாம அதுக்கு தயாரா இருக்கிறோமா அதை பார்க்கணும். நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம், நாம பாஸ் ஆவோமா அது நம்ம கவனிக்கணும் சகோதர சொல்ல. அது ரொம்ப முக்கியம், காலங்கள் ரொம்ப அவசியம். அன்பாந்த சகோதர சொல்ல அதிலும் அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்முடைய நிலையை பார்க்கணும். நம்ம அழைக்கப்பட்ட அழைப்புல நம்ம சரியா இருக்கிறோமான்றது கூட நம்ம கவனிக்கணும். அன்பாந்த சகோதர சொல்ல அப்படி இருக்கும்போது கர்த்தர் கூட சொல்றாரு, அத்திமரத்தை பாக்குறப்ப வசந்த கால சமீபமா இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறீங்களே அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி ஈஸியா நீ காலங்களெல்லாம் நீ கணிக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாரு சகோதர சொல்ல. அதுக்கு முன்னாடி நாம அதுக்கு தகுதியா இருக்கிறோமா சரியா இருக்கோமான்னு சொல்லி பாக்கணும். ஒரு 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 பில்டிங்ல வந்து நாம் இருக்கிறோம், நம்ம கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த பில்டிங்ல வந்து யாரோ பாம் வச்சிட்டாங்க, நமக்கு செய்தி வந்துருச்சு இங்க பாம் வச்சிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்துருச்சு. செய்தி வந்தோடனே நாம என்ன பண்ணுவோம், உடனே பாம் வச்சுன்னு கேள்விப்பட்டு என்ன பண்ணுங்க, இங்க இருந்து தப்பிச்சு போறத பாப்போம் இல்லீங்களா. அப்ப சரியா அந்த காதல கேட்டு ஜனங்க என்ன பண்ணுங்க, பாம் பிளாஸ்ட் தப்பிக்கிறதுக்கான முயற்சி எடுப்பாங்க இல்லீங்களா. அது விட்டுட்டு நாம என்ன பண்ணணும்னா, பாம் கண்டிப்பா காலையில் வச்சிருக்கிறது வாய்ப்பு இல்லை, நைட்டு தான் வச்சிருக்கணும் நினைக்கிறேன். அப்ப நைட்டு வச்சு வெடிக்கலன்னா, காலையில் வெடிக்கலன்னா, இந்த பாம் வந்து உன் டைமிங் பாம் இருக்கும் நினைக்கிறேன். அதனாலதான் டைமிங்னா வாரக்கணக்கா மாசக்கணக்கா நாள் கணக்கா, இது கூட நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, அந்த பாம் சொன்ன புக்ஸ் எல்லாம் வெளியிடுங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு நாம் இருக்கும் போது சகோதர சரியா வருமா? நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, முதல் நம்மளை காப்பாத்துறதுக்கு நாம் ரெடி ஆகணும், அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்கான வேலையை நம்ம செய்யணும் சகோதர சோல. அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது, எப்ப நமக்கு தேவனுடைய எச்சரிப்பு வருகிறதோ, காலங்கள் பத்தி செய்திகள் நமக்குள்ள வர ஆரம்பிக்குதோ, அன்னைக்கே நமக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற நிலைமை நம்ம கண் முன்னாடி நிக்கணும். அன்பந்த சோர சொல்ல இன்னைக்கு இப்ப நிறைவேறினா, நீங்களோ இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவள் அல்லவே, வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கீங்களே, விழித்திருக்குள்ளா இருங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நாம விழிச்சுதான் இருக்கிறோமா, அது நம்ம பார்க்கணும் சகோதர சோல. அப்ப நாம இப்ப தயாரா இருக்கிறோமா, அது கூட பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் சகோதர சோல. ஒரு கப்பல் ஓட்ட விழுந்துருச்சு, கப்பல் வந்து மூழ்கிற தருவாய் வந்துச்சுன்னா, உடனே என்ன பண்ண, அந்த கப்பல் இருக்கிறவர்கள் அந்த கப்பல் தண்ணியில மூழ்கினா மிதக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு உடைய போட்டுக்கணுங்க, போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எடுத்து என்ன ஸ்டெப் செய்யணும் சொல்லி அதுக்கு முயற்சி எடுக்கணுங்க. அதுதான் சகோதர சோல. அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா, கப்பல் முழுக போகுதுங்க அப்படின்னு சொன்னா, கப்பல் முழுகும், நான் முழுக மாட்டேன் சொல்லுவாரா சொல்ல மாட்டாங்களா? அவர் மேல அவருக்கு அவ்வளவு கான்பிடன்ட் இருக்குங்க, கப்பல் முழுகும், நான் முழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாதிரி நம்ம இருக்கணும் சகோதர சோல. அப்பதான் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழிக்கானுக்கு தான் அந்த அளவுக்கு தைரியம் வரும். நிர்வாகத்துக்கிட்ட நம்மகிட்ட நல்ல பேர் இருக்குது, நம்ம மேல முதலாளிக்கு எஜமானுக்கு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருக்குது, கண்டிப்பா நமக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுன்னு சொல்லி அவர் வாழ்ந்துட்டு இருப்பார். அன்பாந்த சோர சொல்ல அந்த உண்மையா அந்த வேலையை வந்து அவர் செய்து முடிப்பாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுதான் கர்த்தர் சொல்றாரு, நல்ல நிலத்துல விழுந்த விதை, நமக்குள்ள விழுந்த விதை நம்ம நல்ல நிலமா இருந்துச்சுன்னா பலன் கிடைக்கும். எல்லாத்துக்குள்ளதான் விதை விழுகுது, அதுல நல்ல நிலத்துல விழுந்த விதையா நாம இருக்கிறோமா? நம்ம நல்ல நிலத்துல விழுந்த விதை அதுதான் சோர சொல்ல பலன் தருது, மற்றது எதுவுமே பலன் தரல அப்படி சொல்லி பாக்குறோம். அது மட்டுமல்ல சகோதரஸ்வர், சகோதரஸ்வர்ல புத்தி உள்ள கன்னிகை புத்தி இல்லாத கன்னிகை கூட நம்ம பாக்குறோம். அது கூட வாசி பாருங்களேன், மத்தேயு 25:1-8 வாசி.
அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும்.
அப்போது பரலோக ராஜ்யம்
தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும்.
10 கன்னிகளும் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக தான் புறப்பட்டாங்க, நல்லா பார்த்துவாங்க. 10 கன்னிகளும் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்டாங்க.
அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும்,
5 பேர் புத்தி உள்ளவர்களா இருந்திருக்காங்க,
5 பேர் புத்தி இல்லாதவர்களும்,
5 பேர் புத்தி இல்லாதவர்களா இருந்திருக்காங்க.
புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக் கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை.
புத்தி இல்லாதவர்கள் அது தயாரா இல்லைங்க, தீவெட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க, ஆனா எண்ணெயை எடுத்துட்டு போல, பரிசுத்தம் அவங்களுக்கு இல்ல, எண்ணெயை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி பாக்குறோம்.
புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள்.
புத்தி உள்ளவர்கள் தீவெட்டி வச்சிருக்காங்க, எண்ணெயும் வச்சிருக்காங்க, எண்ணெய் இருந்தால்தான் தீவெட்டி அணையாம எரியும் சொல்லிட்டு அந்த எண்ணெயை கையில வச்சிட்டு இருக்கிறத பாக்குறோம்.
மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள்.
இந்த மாதிரி நம்ம கணக்கெல்லாம் போடும் போது, சில கணக்குகள் நமக்கு காலதாமதம் வரும்போது, சோர்ந்து போரும்போது அவங்க நித்திரை ஆயிட்டாங்க.
நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று.
மணவாளன் வருகிறார் எதிர்கொண்டு போங்க சொல்லி சத்தம் வந்துருச்சு, அது செய்தி வந்துருச்சு. வந்தவுடன் என்ன பண்றாங்கன்னா, புத்தி அது தயாரா இருக்கிறது யாரு இருக்காங்க, புத்தி உள்ள கனிதான் தயாரா இருக்கிறாங்க. ஆனா ரெண்டு பேருமே மணவாளுக்கு எதிர்கொள்ளதான் போனவங்க, ஆனா புத்தி உள்ளவர்கள் எண்ணியோடு இருந்திருக்காங்க, அவங்க மணவாளுக்காக தன் விளக்கு ஆயத்தப்படுத்துறாங்க, இவங்களும் ஆயத்தப்படுத்துறாங்க விளக்க, ஆனா அவங்கள்ட்ட எண்ணெய் இல்ல. வாசிங்க,
அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள்.
எண்ணெய் என்று கொடுங்க, கொஞ்சம் தீவெட்டி அணைஞ்சு போதுன்னு கேட்கிறாங்க. சகோதர சொல்ல, நீங்க போய் காசு காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க.
புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது.
மணவாளனோட இணைஞ்சிட்டாங்க ஆயத்தமாயிருந்தவர்கள். அந்த ஆயத்தமா இருந்தவர்களுக்கு தான் சகோதர சகோதரே இந்த மணவாளனோட இணையக்கூடிய செய்தியே. நாம மணவாளனோட இணையக்கூடிய செய்தியை எதிர்பார்த்திருக்கிற நாம அதுக்கு முன்னாடி நம்ம வைக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா, நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ரெண்டு பேருமே மணவாளனுக்கு எதிர்கொள்ளதான் போனாங்க, ஆயத்தம் இல்லாத இருந்துட்டாங்க. மணவாளன் வந்ததும் தெரிஞ்சு எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஏமாந்து போனாங்க சகோதர சகோதரே. அதுக்கப்புறம் வந்து தட்டாங்க, கறக்க முடியல சகோதர சொல்ல. ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, ஆயத்தமா இருந்தவங்க மனவோட இணைஞ்சாங்க அப்படி சொல்லி பாக்குறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. இன்னைக்கு அப்படிதான் நம்மளோட புத்தி உள்ள உண்மையும் உத்தமும் உள்ள அந்த சபை வாய்ப்புக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சகோதரருடைய நிலை இருக்க வேண்டும் அன்பாந்த சகோதர சொல்ல. இதை கர்த்தர் சொல்றாரு, காதுள்ளவன் கேட்க கடவன் இல்லைங்களா? எல்லாத்துக்கும் காது இருக்குதுங்க, ஆனா அது வந்து டிசைனா இருக்குதுங்க, தலையில ஒரு டிசைனுக்கு இருக்குதுங்க. ஆனா சகோதர சொல்ல, கர்த்தர் சொல்ற காது மனக்காதுங்க. உள்ளத்துல உணருங்கப்பா, தெரிஞ்சுக்கோங்கப்பா. நீங்க ஆயத்தமா இருக்கீங்க, நீங்க ரெடியா எதிர்பார்த்துக்கிறீங்க. இப்ப வந்துட்ட நீ ஆயத்தமா? அது கர்த்தர் கேக்குறாரு அன்பாந்த சகோதர சொல்ல. நாம அதுக்கு தயாரா இருக்குமான்னு சொல்லி நம்ம பாக்கணும். அநேகர் சொல்லுவாங்க, கொஞ்சத்தில உண்மையா இருந்தால் அநேகத்தில அதிபதியா வைக்கிறேன்னு சொல்லிருக்காரு, அதிகாரியா வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு சகோதர. அப்படின்னா நம்ம தேவனுடைய காரியத்துல கொஞ்சத்துல உண்மையா இருந்துட்டா போதுமா? ஓரளவுக்கு உண்மையா இருந்துட்டா போதுமா? தேவன் அதுதான் கேக்குறாருங்களா? அதுக்கு அதுதான் அர்த்தமா? கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய வேலைகள் நமக்கு இருக்குது. அதனால நம்ம கொஞ்சத்துல உண்மையா இருந்துட்டா போதும், நம்மள அநேகத்துல அதிகாரியா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப கொஞ்சத்துல உண்மையா இருந்தா போயிட முடியுமா அநேகத்துல அதிகாரியா? சகோதர சொல்லு, அது என்ன அர்த்தம்னா தெரியுங்களா? கர்த்தருக்கு தேவனுக்கு தெரியுங்க, நம்மளால பெரியவர்களும் உண்மையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு எப்படி சொல்லன்னா, ஒரு எஜமான் ஒரு நாயை வளர்க்கிறாருங்க. அந்த நாய் வந்து அந்த எஜமானுக்கு நன்றி உள்ள நாயா இருக்குது. அந்த எஜமான் சொல்றதெல்லாம் செய்யுது, அந்த எஜமான ரொம்ப சந்தோஷப்படுத்துது. அந்த எஜமான் அந்த நாய் மூலமா நிறைய வேலை செய்யறாரு. அது வச்சு நினமோ அதை ஏக்குறாரு, பழக்க வைக்கிறாரு, என்ன செய்யறாரு. அதை வந்து சௌர சொல்ல, நாய் நல்லா பராமரிக்கிறாரு. அப்ப அந்த எஜமான் வந்து, நாய் சொல்றதெல்லாம் செய்யுதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீ ஆபீஸ் போயிருன்னு சொல்லி அனுப்ப முடியுமா? நாயா என் ஆபீஸ் ஒர்க்லாம் நீ பாத்துக்கோன்னு சொல்லி அனுப்ப முடியுமா? அந்த எஜமானுக்கு தெரியும் இந்த நாய் எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னு. அந்த எஜமானுக்கு தெரியும் நம்ம எவ்வளவு செய்ய முடியும். அந்த கொஞ்சத்துல நீ உண்மையா இருந்தீனா, அந்த நாய் கொடுக்கப்பட்ட அந்த கொஞ்சத்துல உண்மையுள்ள விசுவாசியா அந்த எஜமானுக்கு இருந்துச்சு, அந்த எஜமான் அந்த நாயை வந்து குளிப்பாட்டி நல்ல ஒரு காஸ்ட்லி ஃபுட் எல்லாம் கொடுத்து அதுக்கு மருத்துவம் பார்த்து அழகு பண்ணி வச்சிருப்பாங்க வீட்டுல. அது போல சௌர சொல்ல, கொஞ்சத்துல உண்மையா இருந்தால் உன்னை அதிகாரியா வைப்பேன், அநேகத்துல உன் அதிகாரியா வைப்பேன்னு சொல்றாரு அன்பாந்த சௌர சொல்ல. அப்ப கொஞ்சம்னா கொஞ்சம் அல்ல, தேவனுடைய பார்வையில அது கொஞ்சம் தான். நம்மளால அவ்வளவுதான் முடியும் தகப்பனுக்கு தெரியும். அததான் சௌர சொல்ல எதிர்பார்க்கிறாரு. அது நம்மளால முடியும் தெரிஞ்சுதான் இந்த வாய்ப்பு கூட இந்த தேர்ந்தெடுத்த கொடுத்திருக்கான்னு சொல்லி பாக்குறோம். ஒரு ராணுவ வீரன் செலக்ட் ஆகி வராருன்னாவே சும்மா சாதாரண நோஞ்சானுகளை ராணுவ வீரன் எடுக்க மாட்டாங்க சகோதர சொல்ல. தகுதி இருந்தால் ராணுவ வீரர்களை செலக்ட் ஆகி உள்ள வர முடியும். நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சகன தீங்கணும் என்னைக்கு நம்ம செலக்ட் ஆறமோ தேவனுக்கு தெரியும் நம்மளால முடியும் அப்படின்னு. அதனாலதான் சகோதர சொல்ல அழைப்பு கிடைச்சிருக்குது. ஆனா நாம வந்து அதை செய்யறதில்ல. நம்ம வந்து செய்யறோமா செய்யலையான்றது நமக்கே தெரியல அன்பாந்த சகோதர சொல்ல. அப்ப அனைத்து ஊழிக்கல்ல இருக்கிற நாம அந்த உத்தம் உண்மையுமான அந்த வேலையை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோமா? நம்முடைய தேவன் நம்முடைய எஜமானுக்கு நம்ம இருக்கிறோமான்னு சொல்லி பாக்குறோம் அன்பாந்த சௌர சொல்ல. அப்ப உத்தம உண்மையில ஊழிக்கிறோம், ஒருவேளை உத்தம உண்மையா வேலை செய்யலாம் நினைச்சா சகோதரர் சொல்ல அவர்களால நடக்க முடியலங்க. சில மாமிச பலவீனம் அவர்கள் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே கீழே தள்ளுது. ஏன்னா சில உலக பிரச்சனைகள் பயம் இதெல்லாம் வருதுங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிலையில இருக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தா எப்படி இருக்குது பாத்தீங்கன்னா, நம்ம முதல் வாழ்க்கைக்கு இப்போ எவ்வளவு வித்தியாசம் இருக்குது, நம்ம சபை ஆர்வம் பொழுதும் தெரியுது அப்படின்னு நினைக்க சொல்லுதுங்க. பரவாயில்ல, நமக்குள்ள நிறைய மாற்றங்கள் இருக்குது, நம்ம எதிர்த்து உலகத்தையும் பாவத்தையும் எதிர்த்துக்கூடிய வில் பவர் நமக்குள்ள உருவாயிட்டு இருக்குதுன்னு சொல்லி சந்தோஷம் வருது. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது நமக்கு ரெண்டாம் மனம் தான் நட்டுக்குது. நம்ம இப்படி மோசமா இருக்கிறோமே, நம்ம எண்ணம் புத்தி இவ்வளவு கேவலமா இருக்கு, நம்ம ரெண்டாம் மனம் தான் சொல்லுது. சில டைம் சொல்லுது, ஒருவேளை தேவன் நினைச்சா நம்ம உலகத்துல கூட வாய்ப்பு தர மாட்டாரோ அப்படின்னு நினைக்க சொல்லுதுங்க. இது எப்படி இருக்குன்னா பாத்தீங்கன்னா, சகோதர இந்த நான்கு ரதங்கள் சப்ஜெக்ட் பாத்தீங்களா, நான்கு ரதங்கள்ல அந்த நான்கு ரதங்கள் ஓடி வருது. கருப்பு குதிரை சபை வாய்ப்பு இல்லைங்களா, வெள்ள குதிரை திரள் கூட்டம், அதுக்கப்புறம் வந்து சிவப்பு திசை போடலீங்க, அதுக்கப்புறம் புள்ளி புள்ளியானதும் உறுதியான நிறம் உள்ளதுன்னு இருக்குது. சகோதர சொல்ல நாம் எப்படி இருக்கோம்னா, குதிரைக்கு குதிரை ஜம்ப் பண்றாங்க டெய்லி. இந்த குதிரை அந்த குதிரை கேட்கறோம், அந்த குதிரை அந்த குதிரை கேட்கறோம், இந்த குதிரை இந்த குதிரை கேட்கறோம், மாறி மாறி குதிரை குதிரை எகிரிட்டு இருக்கிறாங்க. என்ன மியூசிக்கல் சேரா, அப்படியே மியூசிக் போட்டா ஓடிட்டே இருக்கலாம், இப்படி மியூசிக் டக்குன்னு எந்த சேர்த்தாலும் உட்காந்துக்கலாம். சகோதர சொல்ல அப்படியெல்லாம் ஓட முடியாதுங்க. நமக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் இருக்கணும். உண்மையுள்ள உத்தம உள்ள ஊழிக்காரங்கன்னா நம்ம தேவனுடைய சிருஷ்டிப்புல நம்ம தேவன் தான் சிருஷ்டித்தான்னு சொல்லி நம்ம அவர் மேல ஒரு அன்பு பாசம் வச்சு விரும்பி அந்த வேலையை நம்ம செய்யலா இருக்கணும். அன்பாந்த சகோதர சொல்ல அப்படி ஓடும்போது மூன்று விதமான தடைகள் அந்த ஊழிக்காரருக்கு ஏற்படுதுங்க. இதனாலதான் அந்த வாய்ப்பு இழந்து போறாங்க. என்ன மூன்று விதமான தடைகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நமக்கு ஏற்படுற தடைகள் தாங்க. என்ன தடைன்னு பாத்தீங்கன்னா, முதலாவது நம்மள்ட்ட இருக்கிற சுயநலம், இது அந்த வாய்ப்பு நம்மள்ட்ட தவற செய்யுதுங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனம், நம்முடைய சோம்பேறித்தனம் சோம்பல், இது வந்து அந்த வாய்ப்புல இருந்து விலக்க செய்யுது. மூன்றாவது சகோதர ஐக்கியமின்மை, சகோதர சொல்ல இது மூன்றாவது காரணம். ஒரு சகோதர ஐக்கியத்தை விட்டுவிடாதிருங்கள் வசனம் இருக்கு இல்லைங்களா, அந்த சகோதர ஐக்கிய இன்மை கூட இவருடைய வாழ்க்கையை தவறுவதற்கு ஒரு காரணமா இருக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். அந்த சுயநலம் அப்படின்னும் போது சகோதர சொல்ல எப்படி இருக்காங்கன்னா, எனக்கு எனக்கு என் வீட்டுக்கு எனக்கு எனக்கு என்ன ஆதாயம் எனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் வந்து பவுல் சொல்றாரு, ஒருவன் வந்து திருமணம் செஞ்சுக்க இருக்குது நல்லது அப்படிங்கிறார். திருமணம் செஞ்சா கணவன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் நினைக்கிறாரு, மனைவி கணவனுக்கு எப்படி பிரியமா இருக்கான் சொல்லிட்டு இப்படி ஓடிட்டு இருக்குது அவங்க வாழ்க்கை அப்படி சொல்றாரு சகோதர சொல்ல. வாசிக்கலாம், தேவன் எப்படி எதிர்பார்க்கிறார் பாருங்க, லூக்கா 18 அதிகாரம் 29-30 வசனங்கள் வாசிங்க.
அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றாரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
சகோதர சொல்ல இது எதுக்கு அர்த்தம், இது என்ன அர்த்தம்னா, தன்னுடைய சுயத்தை விட்டுருங்க, இதுன்னா இவங்க விட்டுட்டு போயிருன்னு அர்த்தம் இல்லைங்க. இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன், நீ தேவனுடைய ராஜ்யத்தின் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்றாரு ஊழியக்காரர்களுக்கு. அந்த ஊழியக்காரர்கள் அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இது வந்து சுயத்துக்கு அடையாளமா இருக்குது அன்பாந்த சகோதர சொல்ல. இதுலதான் என்ன மாதிரி வருதுன்னா, 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 31-35 வசனம் வாசி. 1 கொரிந்தியர் 7 அதிகாரம் 31-35 வசனம்.
இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே, நீங்கள் கவலையற்றவர்களாய் இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவளுக்காக கவலைப்படுகிறாள். இதை நான் உங்களை கண்ணியில் அகப்பட வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்று நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பின்பற்றி கொண்டு வேண்டும் என்று உங்களுக்கு சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன்.
ஆம் சகோதர சோர்ல, இது வந்து அநேகருக்கு ஒரு மாபெரும் தடையா தான் இருக்குது. இப்போ சகோதரர் வந்து ஃப்ரீயா வேலை செய்ய முடியுதுங்களா? குடும்பத்துக்குள்ள இணைஞ்சதுக்கு அப்புறம் குடும்பத்துக்கு இணைஞ்சிட்டா 10 மணி ஆயிடுச்சுன்னா எப்படி அங்கிருந்து போன் வருதா இல்லீங்களா? எதா இருந்தாலும் பகலே பேசிக்க வேண்டியதானே, நைட் இவ்வளவு நேரம் பேசணுமா? காலையிலிருந்து பேசிட்டு தானே இருந்தீங்க, அப்பெல்லாம் எதுவுமே பேசலையா? நீங்க நேரத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 10 மணி போன் அடிச்சுட்டே இருக்குங்க. இவர் சீரியஸா சபையை பத்தியோ அறுவடை வேலையை பத்தியோ சீரியஸா டிஸ்கஸ் சகோதரோட பண்ணிருப்பாருங்க. இங்க நொய் நொய் நொயின் போன் வந்துட்டே இருக்கும். இவர் அப்படியே பேசிட்டு என்ன பண்ணுவாரு, சைலன்ட் மோட்ல வச்சு திறந்து பாட்டு பாட்டு உள்ள பாக்கெட் போடுவார். ஏன்னா சகோதரன் மட்டும் வந்தா அவங்க மட்டும் தெரியக்கூடாதுன்னு அப்படியே பாக்கெட்ல எடுக்கிறது, பாட்டு ஆஃப் பண்ணிக்கிறது. அவர் பார்த்து அவர் மட்டும் சரி நம்ம காலையில திசுமா பேசலாம் அப்படின்னு கிளம்புறாரு. எங்க எது நிற்குதுங்க பாதிக்குது? தேவனுடைய வேலை பாதிக்குது இல்லீங்களா? கிளம்புறாங்க. அது மட்டும் இல்ல, சகோதரிகள் எப்படி இருக்காங்க அவங்க நிலைமை பாத்தீங்கன்னா, அவங்க ஒரு டிரான்ஸ்லேஷன் பண்றது, ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறது, வால்யூம்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்கிறப்ப அவங்க பிரதர் அவங்க கணவர் என்ன பண்ணுவாருங்க, ஏவா முத எனக்கு சோறு போடு, எனக்கு கவனி இருங்க தான் வந்துற அப்படின்னு, அங்க வா முத சத்தியத்துல கணவனுக்கு கீழ்படினு அதை செய்யும் போதவா, நீ முத சத்தியத்தில் இருக்கா அதை முத செய்ய, அப்ப நீ சத்தியத்தில் பரவாயில்ல முத பேசிக்கா உனக்கு அவுட்டு, நீ வா நீ இதெல்லாம் செய்யாதனுக்கு அவங்க தெரியாதுவா அப்படி சொல்லும் போது அந்த சகோதரி மனசளவுல பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்டு சரிங்க அப்படின்னு சொல்லி வராங்க. இவங்களுக்குள்ள சண்டை போறப்ப கூட எப்படி சண்டை போறாங்கன்னா, ஆமா நீங்க கூட சத்தியத்தில் இல்ல, மனைவிட்டு அன்பு காட்டுனுக்கு இல்ல, எங்க சத்தியமே இவ்வளவுதானா? கணவன் மனைவிட்டு அன்பு காட்டணும், மனைவி வந்து கணவன் கீழ்படிஞ்சிருக்கணும், இது ரெண்டேதான் சத்தியமா? இந்ததான் சௌர சொல்ல இவர்களுக்குள்ள அதிகமா பேசப்படுறத பாக்குறோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த அவர் ஒரு பிணைப்புல போய் மாட்டிக்கிறோம் நம்ம. சகோதர சொல்ல இந்த இடத்துல ஊழியக்காரலா இருக்கும்போது, கணவனும் ஊழியக்காரன் மனைவியும் ஊழியக்காரா இருக்கும்போது சகோதர சொல்ல நாம அப்படி இருக்க கூடாது. ஒவ்வொருவரும் சுதந்திரமா வேலை செய்யணும். காலங்களை பாக்குற இல்லைங்களா, அந்த காலங்கள் முடியறதுக்குள்ள நம்ம எவ்வளவு சீக்கிரம் வேலைகளை செய்து முடிக்கமோ அந்த அளவுக்கு நம்ம செய்து முடிக்க வேண்டும் அன்பான சகோதர சொல்ல. அது போலதான் அந்த வேலைகள் வந்து நம்ம செய்யணும். சுயநலம் வந்து சகோதர சொல்ல நம்மளை தேவனோட்டு பிரிச்சிடும் அப்படி சொல்லி பாக்குறோம். சுயநலக்காரர்கள் கூட தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அன்பார்ந்த சகோதர சொல்ல. அப்ப சுயநலம் தேவனுடைய வேலையை செய்ய முடியாத, உண்மையும் உத்தவமா அந்த வேலையை செய்ய முடியாத மாபெரும் தடையா இருக்குது அன்பார்ந்த சகோதர சொல்ல. ரெண்டாவது சோம்பேறித்தனம். சோம்பேறிக்கு என்ன போடணும் சகோதர சொல்ல, நிறைய விரும்புவாங்க ஆனா வேலை செய்ய மாட்டாங்க. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வரணும்னு சொல்லி உக்காந்துட்டே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா வேலை செய்யற சகோதரனுக்கு தொல்லையான தொல்லை கொடுத்துட்டு இவங்களும் வேலை செய்ய மாட்டாங்க, அவங்களும் வேலை செய்யறதுக்கு விட மாட்டாங்க. இந்த மாதிரி சகோதர சகோதரில் இந்த சோம்பேறித்தனம் எப்படி இருக்குன்னா, மாபெரும் ஒரு ஆயுதமா இருக்குது, பிசாசுடைய ஆயுதமா இருக்குது சகோதரர்களுக்கு. அது வெறும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துற ஆயுதமா இருக்குது அன்பார்ந்த சகோதர சொல்ல. அதை குறித்து வாசிக்கும் போது நீதிமொழிகள் 13:4 வாசிங்க.
சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவருடைய ஆத்மா.
சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பினது
ஒன்றும் பெறாது,
விரும்பியும் ஒன்றும் பெறாது. ஆசைப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க. சோம்பேறியுடைய ஆத்மா எதை விரும்பினா அது பெறாது. நல்லா தெரிஞ்சுக்கோ சோர சொல்ல. ஊழிக்காரன் சோம்பேறியா இருந்தா ஊழிக்காரன் இல்ல, ஊழிக்காரன்னா ஊழியம் செய்யணும், அவன் தான் ஊழிக்காரன். முன்னாடி ஊழியம் செஞ்சவரு ஊழிக்காரர் இல்ல, ஊழிய செய்ய போறன்னு சொல்லணும் ஊழிக்காரர் இல்ல, கரண்ட்ல எங்கேஜா இருக்கணும் எப்பயுமே, ஊழியம் செய்து கொண்டிருக்கணும். அவர்கள் தான் ஊழிக்காரர்கள். அவர்கள் ஆசைப்பட்டாலும் அடைய முடியாது அன்பான சோர்ல. அப்புறம் அடுத்து இன்னும் வசன வாசிங்க, நீதிமொழிகள் 20:4 வாசிங்க.
சோம்பேறி குளிர்கிறது என்று விழமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது.
பாருங்க, வேலையை செய்ய மாட்டான் சோம்பேறி, குளிர்ச்சி உழமாட்டான், அறுப்புல போய் பிச்சை கேட்டாலும் எதுவும் கிடைக்காது. அது மாதிரி சௌரஸ்வல்ல அந்த சோம்பல் நம்முடைய வாழ்க்கையில, சகோதர சொல்ல நம்முடைய வாழ்க்கையில வந்து மாபெரும் தடையா இருக்குது. அந்த சோம்பேறு சோம்பல் வந்து நமக்குள்ள இருக்கிறது மட்டும் இல்லைங்க, நாம சோம்பல்குள்ள இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, அது கூட பெரிய விஷயம் இல்ல. இன்னொரு பெரிய விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, சோம்பல் இருக்கிறோட நம்ம இணைஞ்சிருந்தோம்னா நாம சோம்பேறாயிருவாங்க. அதனால நம்ம கூட இருக்கிறோம் எப்படி இருக்கணும்னா, வேலை செய்யறவளா இருக்கணும், சிந்தனையில அவங்க வந்து தேவனோட வேலை செய்ய தொடர்பு வச்சுட்டு இருக்கிற அந்த சுறுசுறுப்புள்ள அந்த அவங்களோட நம்ம தொடர்பு வச்சுக்கணும். அன்பான சவர சொல்ல இல்ல, நாம அவர்ல சுறுசுறுப்பு ஆக்குறவளா இருக்கணும். அந்த சோம்பல் இருக்கிற சகோதர சகோதரிகளை நம்ம ஆதாயப்படுத்துவதா காண பண்ணும். அன்பார்ந்த சகோதர சொல்ல அதுல 22:13 வாசி, நீதிமொழிகள் 22:13.
வெளியிலே சிங்கம், வீதியிலே கொலையின் பேன் என்று சோம்பேறி சொல்லுவான்.
வேலைக்கு போன நினைச்சா வெளியில சிங்கம் படுத்துக்கிடுவாங்க, போனா செத்துரும் கொன்னுறேன் அப்படின்வாங்க. வீட்டுல உட்காந்துட்டே நேத்து கூட சகோதர சொல்ல, நாங்க வந்து வேலைக்கு போகணும், ஒரு அறுவடை போகும்போது நினைக்கிறப்ப மைண்ட் சொல்லுது அங்க பஸ் எல்லாம் உடைக்கிறாங்க, கண்ணாடி எல்லாம் போகாது அப்படின்னு. சிங்கம் படுத்திருக்குது, கடிச்சிரும் போகாது அப்படிங்குது. சகோதர சோர்ல இந்த மாதிரி வெளியே போனா சிங்கம் படுத்திருக்குது, கொன்னுரும் கொலை செஞ்சிரும் சொல்லிட்டு அந்த உள்ளம் சொல்லும் அவங்களுக்கு. அப்புறம் நீதிமொழிகள் 30:32 வாசிச்சிட்டீங்களா, 24:32.
சோம்பேறியின் வயலையும் மதியினுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன்.
அந்த சோம்பேறியுடைய வயலை நான் கடந்து போனோம்னா அப்படியே பார்த்தோம்னா அந்த சோம்பேறியுடைய வயல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா,
இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது.
இதோ அதெல்லாம் முட்காடா இருந்தது, அதெல்லாம் ஒண்ணுமே வேலை செய்யல, அப்படியே இருக்குதுங்க.
நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது.
சகோதர சகோதரியில நம்ம ஊழியக்காரர்கள், ஊழியக்காரர்கள், ஊழியக்காரர்கள் இல்லைங்களா, நம்ம வேலையே செய்யலனா அட்டூழியக்காரர்கள், அட்டூழியக்காரர்கள், அட்டூழியக்காரர்கள் இல்லைங்களா, கண்டிப்பா நம்ம ஊழியக்காரர்கள் அல்ல. அன்பான சார் சொல்ல, நம்ம நம்மள தேவனுக்கு நம்ம துரோகம் பண்ற அட்டூழியக்காரர்களை நம்ம காணப்படுறோம். அன்பார்ந்த சார் சொல்ல, பேசுறது மட்டும்தான் ஊழியம் இல்ல, சத்தியத்தை அறிவிக்கிறது மட்டும்தான் ஊழியம் இல்ல, அவர்களுக்கு சத்தியம் அறிவிக்கிறது துணை செய்யலாமே, அவருக்கு இருக்கிற தாளந்த ஏதோ ஒரு வகையில அந்த ஊழியத்துக்கு சப்போர்ட்டா கொடுக்கலாமே. சகோதர சோல இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறாரு. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா இவங்களால என்ன முடியும், அதுல நீ ஃபுல்லா என்ன காட்டுற, அதைதான் தேவன் எதிர்பார்க்கிறார். சகோதர சோல அதை காட்டும் போது நமக்கு அது உத்தமுள்ள ஊழியக்காரன் சொல்லிட்டு வா, என்னுடைய சந்தோஷத்துல பிரவேசி வா அப்படின்னு சொல்லி கூப்பதை நம்ம பாக்குறோம். அன்பார்ந்த சகோதர சோல, இந்த மாதிரி மாபெரும் அழைப்பு தேவன் நமக்கு கொடுக்கறத பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த சோம்பேறி எப்படி இருப்பான்னு பாத்தீங்கன்னா, சவர சொல்ல பார்வைக்கு ஞானம் உள்ளவனு போல இருப்பாருங்க, நிறைய பேசுவார், ஞானம் உள்ளவர் போல இருப்பாரு, ஆனா நீங்க செஞ்சு சரியான்னு கேட்டா செய்ய மாட்டாருங்க. அந்த மாதிரி சவர சொல்ல மத்திய 25:26 வசனம் வாசிங்க, 26 வசனம் வாசிங்க.
அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே.
பாத்தீங்களா, நீ இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சிருக்கிற, தெரிஞ்சு நீ வந்து என்ன பண்ணிட்டு எந்த வேலையும் செய்யாத இருந்திருக்க அப்படி சொல்லப்படுது. அதனால என்ன பண்ணு, ஊழியக்காரர் என்ன கத்துக்கணும்னா, நீதிமொழிகள் 6:6 வாசிங்க, நீதிமொழிகள் 6:6.
சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள்.
சோம்பேறியே, நீ போய் எறும்புகிட்ட போய் பாத்துக்கோ, அதன் வழியை பார்த்து ஞானத்தை கத்துக்கோ, அது எவ்வளவு சுறுசுறுப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். அன்பார்ந்த சோர சொல்ல, அப்படி இருக்கும்போது சோம்பல் நம்முடைய வேலையில எவ்வளவு பெரிய இடைஞ்சலா இருக்குது, ஊழிக்கவுடைய வேலையில அந்த சோம்பல் இருந்துச்சுன்னா காலங்கள்லாம் கணக்கு போடுவோம், காலங்களும் நிறைவேறும், நம்மளுடைய வாழ்க்கை நிறைவேறாத போயிடும் சகோதர சோல. அதனால அந்த சோம்பல் நம்ம வாழ்க்கையிலிருந்து தூக்கணும். ஒவ்வொரு சகோதர சகோதரி வாழ்க்கையில சோம்பல் இருக்கக்கூடாது. அன்பார்ந்த சகோதர சோல, நீதிமொழிகள் 26:16 வசன வாசி,
புத்தியுள்ள மறு உத்தரவு சொல்லத்தகும் 7 பேரை பார்க்கிலும் சோம்பேறி தன் பார்வைக்கு அதிக ஞானம் உள்ளவன்.
பாத்தீங்களா, புத்தியுள்ள பார்க்கலாம், சோம்பேறி எப்படி இருக்காங்க பார்வைக்கு, அதிக ஞானம் உள்ளவன் போல இருக்குதுங்க. இது மாதிரிதான் சகோதர சோல, நாம பார்வைக்கு ஊழியக்காரர் அல்ல, ஊழியம் செய்யக்கூடிய வேலை செய்யற ஊழியக்காரர்கள் நம்ம எல்லாருமே, அதுக்குதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் சகோதர சொல்ல. அப்ப சோம்பல் நமக்கு பெரிய பகையா இருக்குது, அதை நம்ம நீக்கணும். கடைசியா பாத்தீங்கன்னா சகோதர ஐக்கியின்மை, சகோதர ஐக்கியமின்மை சொல்லும் போது சங்கீதம் 113:1 வாசிங்க.
அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள்.
சங்கீதம் 133:1.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது.
இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்குது அப்படி சொல்லப்படுது. அப்ப அந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுதுதான் சவர சொல்ல, நமக்கு இன்பமும் இன்பமா இருக்குன்னு சொல்லி, நன்மையும் இன்பமா இருக்குது அப்படின்னு சொல்றது தேவன் சொல்றாருன்னா அவருக்கும் அந்த சந்தோஷம் இருக்குது. சவர சொல்ல நம்ம எல்லாம் ஒன்னு சேரும்போது அவரு நம்ம மத்தியில் இருக்கிறாருன்னு சொல்லி பாக்குறோம். அப்படி இருக்கும்போது இந்த சகோதர ஐக்கியம் ரொம்ப முக்கியங்க. சகோதரர்கள் இணைஞ்சு ஐக்கியமா ஒரு வேலையில இருந்தாங்கன்னா உலகத்தை விட்டு, சகோ உறவுகளை விட்டு, இன பந்தம், சொந்த ஜாதி சங்கம் எல்லாத்தையும் விட்டு, ஒரு சகோதரன் ஒரு சகோதரிய சத்தியத்தை கேட்டு வெளியே வந்து ஒரு தனிச்சு நிற்கும் போது அவளுக்கு அரவணைப்பு, சகோதர சகோதரிகளுடைய அரவணைப்பு தான் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதுதான் அவளுக்கு பலனா இருக்குது. அந்த ஃபாலோ அப் கிளாஸ் கேட்டதுல இருந்து அந்த பலன் அடைஞ்ச அந்த சகோதர சகோதரிகளுக்கு அந்த ஐக்கியத்தை கழித்திட்டீங்கன்னா அவங்க ஊழியம் எப்படி இருக்குங்க, அவங்களோட நிலை எப்படி இருக்குங்க? செத்து போட்டு நினைக்கிறதா? அவங்க செத்து போட்டு நினைக்கிறது சரிதானா? அவங்க செத்துதான் போக விடலாமா? நாம சகோதர சோதர சகோதர ஐக்கியம் ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இழக்கும் போது அவர் சோர்ந்து போறாரு, சத்தியத்துல தோய்வு ஏற்படுது, ஊழியம் வந்து தளர்ந்து போகுது, ஊழியம் சிறப்பாக நடக்காது, இன்னும் பலவீனமான சகோதரோ சகோதரிகளோ சத்தியத்தை விட்டே பின்னிட்டு போயிருவாங்க. சகோதர சோதர்ல மீண்டும் பழைய நிலையை யோசிச்சு பார்ப்பாங்க, அப்ப நான் இருந்த இடத்துல நல்ல அன்பு காமிச்சாங்களே, அது வந்து நான் போலி நினைச்சு வந்தேனே, இங்க அது இல்லாத போச்சுன்னு சொல்லி ஏங்குவார்கள் அன்பார்ந்த சகோதர சொல்ல. சகோதர ஐக்கியம் ஒரு பலமா இருக்குது, அது தேவன் கொடுத்த சகோதர ஐக்கியத்தை சபை கூடுவதை விட்டு விடாதிருங்கள். அது மூலமா சத்தியம் கிடைக்குது, உணவு கிடைக்குது, அவங்க புஷ்டியாறாங்க, வேலை செய்யறாங்க. சாத்தானுக்கும் தெரியும் அன்பார்ந்த சகோதர சொல்ல, அவங்க கூட இந்த ஐக்கியத்துலதான் இவங்க பலனுக்கு தெரியும், அந்த ஐக்கியத்தை தான் உடைக்கிறாங்க. உலகத்துல ஒரு கதை சொல்றா இல்லைங்களா, அஞ்சு மாடு ஒரு சிங்கம் இல்லைங்களா, அஞ்சு மாடு ஒன்னா இருந்தா சிங்கத்தால மேற்கொள்ள முடியுதா? முடியல. சிங்கம் என்ன பண்ணுதுங்க, அஞ்சு மாடியும் பிரிக்குது, பலம் குறைஞ்சிருது. இப்ப ஆ மாட்டுக்கு அஞ்சு மாடி தனித்தனியா சாப்பிட்டது. சகோதர சோதர்ல எவனை விழுங்கலாம என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிற சாத்தான், நம்ம சகோதர ஐக்கியத்துல பிளவு, சகோதரருக்குள்ள மனச்சோர்வு இதெல்லாம் உண்டு பண்ண நினைக்கிறது அவன் தான் சகோதர சொல்ல. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அதனால பாதிப்பு யாருக்குன்னா நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவனுடைய வேலைக்கு செய்யற அந்த வேலை பாதிக்கப்படுது அன்பார்ந்த சகோதர சொல்ல. அப்ப சகோதர ஐக்கியத்துல நம்ம நாட்கள் நெருங்க நெருங்க அந்த வேலையை செய்யும் போது நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், அதுல கூட உண்மையும் உத்தமும் பாக்குறாரு தேவன். அதுல கூட நம்ம அந்த வாய்ப்பை இழந்துருவோம் அன்பார்ந்த சகோதர சொல்ல. காலம் நிறைவேறதான் போகுது, ஆனா நமக்கு அது கிடைக்குமா? அதுதான் சகோதர சொல்ல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 6:16-19 வசனம் வாசிங்க, 19 வசனம் வரைக்கும்.
அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே.
நீதிமொழி 6:16-19.
6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவறுப்பானவைகள். அவையாவன மேட்டிமையான கண், பொய் நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர ஆலோசனையை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால், அபத்தம் பேசும் பொய் சாட்சி, சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே.
இது கர்த்தருடைய லிஸ்ட்ல இருக்குதுங்க, சகோதரருக்குள்ளே விரோதம் பண்ணுதல், இதெல்லாம் வந்து கர்த்தர் அருவருக்கிற விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இத சோர சொல்ல கர்த்தர் சொல்றாரு, யோவான் 8:42 வசனம் வாசிங்க. யோவான் 8:42.
இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள்.
போதுங்க, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்களே, கர்த்தர் சொல்ற வார்த்தை அதுதாங்க. எனக்கு அவர்தான் தேவன், எனக்கு அவர்தான் அப்பா, உங்களுக்கு அவர்தான் தேவன், உங்களுக்கு அவர்தான் அப்பாவா இருந்தா நீங்க அன்பா இருப்பீங்களே சொல்றா இல்லைங்களா? அப்ப அதுதான் சோர சொல்ல, கர்த்தர் பேசுற வார்த்தைகள் எல்லாம் சோர சொல்ல ரொம்ப ஆழமான சத்தியமா இருக்குது. தேவன் என் பிதா என்றால் என்னிடத்துல அன்பா இருப்பீங்கள அப்படின்னு சொல்றாரு சகோதரர்கள். நம்ம எல்லாரும் தேவன் தான் நமக்கு எல்லாத்துக்கும் பிதாவா இருக்கிறாரு, ஆனா நமக்குள்ள எவ்வளவு பகைகள் விரோதங்கள் வராத நம்ம பாத்துக்கணும் சகோதரர்கள். இது வந்து நம்ம தேவனுடைய வேலையை செய்ய முடியாத போயிரும். அதான் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும் போது, ஒரு சகோதரனுக்கு விரோதமா நம்ம எழும்பும் போது சகோதரர்கள், நம்ம கண்டிப்பா ஸ்திரீயின் வித்தல்ல சர்ப்பத்தின் வித்தா நம்ம மாறிடும் அன்பாந்த சகோதரர்கள். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சகோதர ஐக்கியத்தை கூட ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம கடைபிடிக்கணும். நம்மளால அது பாதிப்புறாத பாதுகாக்கணும் அன்பாந்த சகோதர சொல்ல. ஒருவேளை பாதிப்பு ஆயிடுச்சுனா கூட, மாம்ச பலவீனத்துல ஆயிடுச்சுனா கூட, அதுக்காக மன வருந்தும் போது அந்த சகோதரனும் அந்த சகோதரியோ அதை ஏற்றுக்கொண்டு மீண்டும் அந்த சகோதர ஐக்கியத்துல பலப்படுத்ததுக்கு அவங்க தேவனுக்கும் சத்தியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முன்னுக்கு வரணும் அன்பாந்த சகோதர சொல்ல. இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறான்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் கூட வசன வாசிக்கலாம், மத்தேயு 7:3-5.
நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன?
எந்த வகையிலும் நம்ம குறை சொல்ல முடியாது அன்பாந்த சகோதரர் சொல்ல. நாம் நியாயமெல்லாம் பேசவே முடியாது தேவன் முன்னாடி, அமைதியே வாய முடித்தா இருக்கணும். அவர் சொல்ற வேலையை செய்யணும் அவ்வளவுதான். நீ போய் ஒப்புருவாங்க அப்படின்னா ஒப்புருவாய் தான் ஆகணும். நம்ம வந்து நியாயம் பேசினோம்னா ரிட்டன் காட்டுவார், கண்ணில் மரத்துண்டு மர தூணே சுத்திட்டு இருப்பாருன்னு காட்டுவாருங்க சகோதரர் சொல்ல. நம்ம எதுவுமே பேச முடியாத நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மல்கியா 2:10. மல்கியா 2:10.
நாம் எல்லாரும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நமக்கு எல்லாருக்கும் ஒரே பிதா இல்லையோ, ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்தது இல்லையோ?
நமக்கு எல்லாரும் ஒரே பிதா இல்லையா? நம்ம எல்லாத்தையும் ஒரே தேவன் சிருஷ்டித்தது இல்லையா?
நாம் நம்முடைய பிதாக்களின் உடன்படிக்கையை பரிசுத்த குலைச்சலாக்கி,
நான் நம்முடைய பிதாவின் உடன்படிக்கை பரிசுத்த குலைச்சலாக்கி,
அவனவன் தன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானே,
அவனவன் தன் சகோதரனுக்கு துரோகம் பண்ணுவானேன். சகோதர சொல்ல, சகோதர ஐக்கியம் சகோதர அன்பு ரொம்ப முக்கியமா இருக்கிறத நம்ம பாக்குறோம் அன்பாந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது நாம வந்து இதுல கூட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த அழைப்பை எதிர்பார்த்துக்கிற நாம அதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கப்பட்ட வேலையில நம்ம சரியா இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா கவனிக்கணும் அன்பாந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது நம்ம எல்லா வகையிலும் பலவீனங்கள் தான், அதுதான் அவங்களும் செஞ்சிட்டாங்க அப்படின்னு உணர்ந்து நாம அந்த சகோதர ஐக்கியத்தை பிளவுபடாத சாத்தானுடைய அந்த பசிக்கு நம்ம இரையாகாம நாம் பாதுகாக்கணும் அன்பாந்த சகோதர சொல்ல. இதனால வந்து தேவனுடைய ஊழியக்காரர்கள் மட்டுமல்ல அவருடைய தகுதி இழந்து போறாங்க, அவருடைய ஊழியும் பாதிக்கப்படுது. எல்லாமே காரணம் நம்மளாலதான் அப்படின்னு சொல்லி நம்ம அது கூட நம்ம உணர்ந்தவர்களா காணப்படணும் அன்பாந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது அப்ப சார் எப்படி நம்ம பார்க்கணும்னா, ஒரு சகோதரன் உன்னை போல பிறனை நேசி. அப்ப ஒரு சகோதரன் ஒரு சகோதரனையும் சகோதரி இன்னொரு சகோதரியோ பார்க்கும் போது அது நம்மளதான் நினைச்சு பார்க்கணும். இதுதான் தேவன் சொல்ல, உன்னை போல பிறனை உன்னை போல பிறனை நேசி அப்படின்னு சொல்லும் போது சகோதர சொல்ல, அதைதான் நம்ம சரியா செய்யணும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இந்த மாதிரி இருக்கும்போது கர்த்தர் கூட சொல்றாரு, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல. ஜெயங்கொள்கிறன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனம் உட்கார முடியும் அருள் செய்வேன் அப்படின்னு சொல்றாரு சகோதர சொல்ல. கர்த்தர் என்ன ஜெயம் கொண்டார், எதுல ஜெயம் கொண்டார், என்ன வேலை கொடுத்தாங்க அதுல ஜெயம் கொண்டார், ஜெயிச்சிட்டார். ஜெயம்னா எனக்கு ஜெயிச்சுன்னு அர்த்தம், என்ன வேலை கர்த்தர் கொடுக்கப்பட்டு ஜெயிச்சாரு. நான் வந்து ஊழியக்காரன் சொன்னாருங்க இல்லீங்களா, நான் பிதாவுடைய வேலை செய்ய வந்த ஊழியக்காரன் தன் கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது சகோதர சொல்ல, பிதாவின் சித்தம் செய்யவே பூமிக்கு வந்தவருங்க, அதுலதான் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதுதான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனம் அவரோடு உட்கார்ந்து சொல்றாரு. அந்த உண்மையும் உத்தம் உள்ள ஊழியக்காரனாக சகோதரர் சொல்ற, அவர் சொல்றாரு ஜெயம் கொள்கிறன் எவனோ, உங்களுக்கும் அது வேலை கொடுக்கப்பட்டிருக்குது, உங்களுக்கும் அதே ஆவி பரிசுத்தாவி அதே வெகுமதி கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் நம்மள கூட சகோதரர் சொல்ல, ஜெயம் கொள்கிறல் எவர்களோ அவர்களும் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனில் அமரும்படி அருள் செய்கிறேன் அப்படி சொல்றாரு சகோதரர் சொல்ல. எவ்வளவு பெரிய வாய்ப்பு நம் முன்னாடி நிக்குது அப்படி சொல்லி பாக்குறோம். இந்த வாய்ப்பு கூட சகோதர சொல்ல, நம்ம வந்து ஏனோதானோ அப்படின்னு சொல்லி நம்ம பெற்றுக்கொள்ளாமல் நமக்கு கிடைத்த இந்த மாபெரும் தருணத்தை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும் அன்பாந்த சகோதர சொல்ல. அப்ப நம்ம ஏதோ பைபிள் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்கிறோம், அதுக்கு முன்னாடி நீங்க நினைச்சுக்கோங்க, நாம் ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள், ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். இதுல உத்தமம் உள்ள உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் தேவனுடைய சந்தோஷத்தில் பிரவேசிக்க முடியும். அப்ப நாம தேவனுடைய சந்தோஷம் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை வருதுன்னும் போது அதுல நம்ம இப்ப எவ்வளவு குயிக்கா நம்ம உத்தமம் உண்மை ஊழியக்காரா இருக்கிறோமோ நம்ம ஆராய்ஞ்சு பார்த்து இனி வரும் காலங்கள் கூட நம்ம சரிப்படுத்தின அன்பாந்த சோர சொல்ல தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்து என்னை பின்பற்ற கடவன் அப்படின்னும் போது அந்த உத்தம உண்மையில் உள்ளக்காரன் தன்னுடைய சுயநலத்தை பார்க்க மாட்டாரு, அந்த வேலையை செஞ்சு முடிப்பாரு. அது கடினமான வேலையா இருந்தாலும் சரி, நிறுவனம் நம்மளை நம்பிருச்சு, நம்மளை நம்பி இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்குது, நான் செஞ்சு முடிப்பேன்னு அவர் செய்வாரு. நிறுவனமும் நினைக்கும் இவர்கிட்ட ஒப்படைச்சா கண்டிப்பா முடிஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சௌர சொல்ல. அது போல தேவன் நம்மள உத்தமும் உண்மை உள்ள ஊழியக்காரர் அழைச்சிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொண்ட வாய்ப்பை பெற்றுக்கொண்ட நாம் சகோதர சொல்ல அதை இழந்து போய்விடாமல் அதை நாம் பற்றிக்கொள்ளுமாறு சகோதர சொல்ல நாம் தேவன்கிட்ட அந்த பரிசுத்தாவின் பலத்தை கேட்கணும். அன்பந்த சகோதர சொல்ல நன்றி. பொறுமோடு கேட்டவங்க அனைவரும் தேவன் தாம் ஆசீர்வதிப்பார்கள்.